வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
நாளை மெல்பர்ன் கப், முழு நாட்டையுமே ஸ்தம்பிக்க வைக்கின்ற அந்த குதிரை பந்தய போட்டியை ஆவலோடு பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். முதலில் எங்களுக்கு இந்த குதிரை பந்தய போட்டியின் வரலாறு பற்றி அல்லது அதன் பின்னணி பற்றி சுருக்கமாக அறிய தர முடியுமா?
உண்மையில் 1861 விக்டோரியா ரேசிங் கிளப்பினால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மெல்பர்ன் கப் என்று அழைக்கப்படும் இந்த குதிரை ஓட்ட போட்டி. சர்வதேச நாடுகளில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு ஓட்டப்போட்டியாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த ஓட்டப்பந்தயத்தில் கொடுக்கப்படும் பரிசு தொகை மட்டுமல்ல, மக்களை கவரும் எண்ணிக்கையும் சேர்த்துத்தான் த ரேஸ் த ஸ்டாப் த நேஷன் என்று கூறக்கூடிய இந்த குதிரை ஓட்ட போட்டி இடம்பெறுகின்றது. 1861 அப்பொழுது 2 மைல்களாக இந்த ஓட்ட பந்தயம் இருந்திருந்தது. ஆனால் பின்னர் மெட்ரிக் நடைமுறைக்கு ஆஸ்திரேலியா போன 1972 1.988 மைல்களாக இது குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இப்பொழுது பார்த்தோமானால், இதுவரை காலமும் இந்த தூரத்தை கடந்த மிகவும் வேகமாக கடந்த குதிரையாக பார்க்கப்படுவது கிங்ஸ்டன் ரூல் என்ற குதிரை 3.16 நிமிடங்களில் கடந்து சாதனை படைத்திருக்கின்றது. இதில் பங்கு பெற்றுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. 3 வயதுக்கும் அல்லது அதுக்கு மேற்பட்ட குதிரைகள் பங்கு பெற்றலாம். குறைந்த எடை 50 கிலோவாக இருக்க வேண்டும். அதிகூடிய எடை அங்கு எல்லை இல்லை. ஆனால் இதிலே கிட்டத்தட்ட இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக 300 தொடக்கம் 400 குதிரைகள் இந்த போட்டியிலே தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றன. அதன் பின்னர் அவர்களுடைய கடந்த 2 வருடங்களில் அந்த குதிரைகள் மற்ற நாடுகளில் இடம்பெற்ற போட்டிகளிலோ அல்லது ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற போட்டிகளிலோ பெற்ற வெற்றிகள், அதில் பெற்ற பரிசு தொகை போன்றவற்றை வைத்து அவர்கள் ஒரு வாக்களிப்பின் மூலமாக 24 குதிரைகளை தெரிவு செய்கின்றார்கள். இந்த 24 குதிரை என்பது மட்டுப்படுத்தப்பட்டதற்கான காரணம், இந்த குதிரைகளின் நலன் கருதி அங்கு ஒரு நெருக்குதல் ஏற்படும் என்றபடியினால் 24 குதிரைகள் மிகவும் சுதந்திரமாக ஓடக்கூடியது என்பதனால் 24 குதிரைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதிலே கடந்த 1 வருடத்தில் சர்வதேச நாடுகளில் சில போட்டிகளில் வென்ற குதிரைகள் இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ளாமல் நேரடியாக இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்படுகின்றன. மற்ற அனைத்துமே இந்த வாக்களிப்பிலே தெரிவு செய்யப்படுவதுதான் இங்கு உண்மை. அது மட்டுமல்ல, இவர்கள் இதற்காக ஒரு பணத்தையும் செலுத்த வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு சுற்றிலும் முதலாவதாக $960 அது அப்படியாக கூடி கூடி இந்த இறுதியிலே தெரிவு செய்யப்படும் குதிரைகள் செவ்வாய்க்கிழமைக்கு முன்னரான அந்த போட்டியிலே $45,375 கட்டுப்பணமாக கட்ட வேண்டும். அவர்களுடைய குதிரை வெல்லும் பட்சத்தில் அந்த பணம் மீள கையளிக்கப்படும். இன்னும் ஒரு தகவலையும் இங்கு தெரிவிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த மொத்த பரிசு தொகை 6.2 மில்லியன் ரூபாய்களாக இருக்கின்றன. இதிலே எமது எண்ணம், முதலாவதாக வரும் குதிரைக்கு மட்டும்தான் பரிசு தொகை வழங்கப்படுவதாக நாங்கள் எண்ணலாம். உண்மையில் அப்படியல்ல. முதலாவதாக வரும் குதிரைக்கு 3.6 மில்லியன் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது. அதேவேளை முதல் 10 குதிரைகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்படுகின்றன. இதில் பார்க்குமானால், 10வது இடத்தை அடையும் குதிரைக்கு $125,000 பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றன. இந்த பரிசு தொகையை பார்த்தோமானால், இதில் 85% பரிசு பணம் இந்த குதிரையினுடைய உரிமையாளருக்கு போகின்றது. 10% பணம் இந்த குதிரையை பயிற்சிப்பவருக்கு போகின்றது, ட்ரெய்னருக்கு. ஆக குறைந்தது மிகவும் 5% பணத்தொகை தான் அந்த ஜாக்கி அந்த குதிரையை அன்றைய தினம் ஓட்டுபவருக்கு போகின்றது. இதுதான் ஒரு பின்னணி என்று கூறலாம்.
சரி, இதேவேளை மெல்பர்ன் கப் குதிரை பந்தய போட்டி என்பது பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு போட்டி என்று குறிப்பிடப்படுவது வழக்கம் இல்லையா? அந்த வகையில் மெல்பர்ன் கப் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தாலும் அதில் ஒரு சிலவற்றை எங்களுக்காக கூற முடியுமா?
பல சுவாரஸ்யமான தகவல்கள் இதிலே இருக்கின்றன. பார்த்தோமானால், 1861 இது இந்த குதிரை போட்டி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த போட்டியிலே வென்றது ஒரு குதிரை வந்து ஆச்சர் என்ற பெயரை கொண்டது. அந்த குதிரை உரிமையாளர் மெல்பர்னில் இருக்கவில்லை, அந்த பயிற்சியாளரும் மெல்பர்னில் இருக்கவில்லை. அவர்கள் இருந்த இடம் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நௌரா என்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க டெராரா என்ற ஒரு இடத்தில் தான் அவர்கள் இருந்திருந்தார்கள். ஆகவே அப்பொழுது போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் அவர் கிட்டத்தட்ட 500 மைல்கள் நடந்து சென்றுதான் இந்த போட்டியிலே முதன் முதலாக கலந்து கொண்டிருந்தார். அவருக்கு அன்றைய அந்த போட்டியிலே வென்றதற்காக அவருக்கு வழங்கப்பட்டது, அப்பொழுது பிரித்தானியா அரசின் கீழ் இந்த நாடு இருந்தபடியினால், அவருக்கு 710 பவுண்ட்ஸ் வழங்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்ல, கையினால் செய்யப்பட்ட ஒரு தங்க கை கடிகாரமும் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டிருந்தது. இதுதான் முதல் முதலாக வழங்கப்பட்ட பரிசு தொகை. அதன் பின்னர் பார்த்தோமானால், இதுவரை காலமும் வரலாறுகளை பார்க்கும் பொழுது 12 வெற்றிகளை பாட் கமிங்ஸ் என்ற உரிமையாளர் பெற்றிருக்கின்றார். அவர் மிக அண்மையில் தான் மரணமாகி இருந்தார். ஆகவே அதுதான் ஆகக்கூடிய ஒரு சாதனையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்றால், பாட் கமிங்ஸுடைய சொத்துக்கள் பல கோடி மதிப்புள்ளது. அவர் அண்மையில் இறந்த பின்னர் அவருக்கு ஒரு 2 புதல்விகளும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த வாரம் இப்பொழுது தமது சொத்து பிரச்சனைக்காக நீதிமன்றம் சென்று, நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அதாவது, இது உங்களுடைய குடும்ப பிரச்சனை, நீங்கள் போய் இதை சொத்து பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கிடையே சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள், தீர்க்க முடியாவிட்டால் மீண்டும் இங்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது கூட ஒரு முக்கியமான விடயமாக அண்மையில் ஊடகங்களில் பார்க்கப்பட்டது, இங்கு நாங்கள் கவனிக்கலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, 1925 தான் முதல் முதலாக வானொலியில் நேரடியாக இந்த ஒலிபரப்பு நடாத்தப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியன் புரோட்காஸ்டிங் கம்பெனி என்றுதான் அன்றைய தினம் ABC அழைக்கப்பட்டிருந்தது. அதுதான் 1925 இதனை ஒலிபரப்பி இருந்தது. ஆரம்பத்தில் இந்த போட்டிகளை பார்ப்பதற்காக பெருசாக பார்வையாளர்கள் வரவில்லை. அப்பொழுது இந்த விக்டோரியா ரேசிங் கிளப்பின் செயலாளராக இருந்தவர் என்ன செய்தார் என்றால், தமது அந்த கிளப்பிலே உறுப்பினராக இருந்தவர்களுக்கு 2 இலவச நுழைவுச் சீட்டுகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருந்தது. அதாவது, அந்த 2 நுழைவுச் சீட்டுகளையும் கொண்டு அவர்கள் பெண்களை மட்டும்தான் அழைத்து வரலாம் என்று கூறியிருந்தார். அவருடைய நோக்கம் என்னவென்றால், பெண்கள் வரும் பொழுது ஆண்கள் அந்த போட்டிகளை பார்ப்பதற்காக வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார். அந்த எதிர்பார்ப்பு சரியாக இருந்தது. அந்த போட்டியிலே கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேல் பங்கு பெற்றி இருந்தார்கள். அதன் பின்னர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய பார்வையாளர்கள் அதிகரித்திருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதிலே பெண்கள் பங்கு பெற்றுவது தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே ஆரம்பத்தில் இருந்திருந்தது. முதல் முதலாக இந்த போட்டியிலே மிஷல் பெயின் என்ற ஓட்டுநர் ஜாக்கி தான் போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தார். 2015 Here's Prince of Penzance coming on down the outside. Prince of Penzance from Michelle Payne. Now Max Dynamite starts to charge home. Prince of Penzance from Max Dynamite. Prince of Penzance, it's history at Flemington. Michelle Payne. Prince of Penzance beat Max Dynamite. Criterion's run third. Then either Trip to Paris Gust of Wind or Big Orange. The next one's over. Michelle Payne has created history at Flemington. The first lady to win the Melbourne Cup. அதேவேளையில் மெக்கபி டீவா என்ற குதிரைதான் தொடர்ச்சியாக 3 தடவைகள் இந்த போட்டியிலே வென்ற குதிரையாகவும் பார்க்கலாம். அதேவேளையில் 1863 தான் ஆக குறைந்த எண்ணிக்கையான குதிரைகள் பங்கு பெற்றிருந்தன. 7 குதிரைகள் பங்கு பெற்றிருந்தன. அதேவேளையில் 1890 39 குதிரைகள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றிருந்தன. அது மட்டுமல்ல, இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கின்றது. 1876 தான் முதன் முதலாக இந்த நவம்பர் மாதம் வரும் முதலாவது செவ்வாய்க்கிழமை போட்டிகள் கொண்டு வரப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதுக்கு முன்னர் வேறு தினங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அதுதான் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தவர் தான் வயதிலே மிகவும் குறைந்த ஜாக்கி என்று வரலாறு கூறுகின்றது. அவருடைய உத்தியோகபூர்வமான வயது 13 என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் அவருடைய வயது 12 வயதும் 11 மாதங்களும் 23 நாட்களுமாகத்தான் அன்றைய தினத்திலே அவருக்கு இருந்திருந்தது என்பது இங்கு சுவாரஸ்யமான தகவல்களாக நாங்கள் பார்க்கலாம்.
இறுதியாக ஒரு கேள்வி, நாளை நடைபெறுகின்ற மெல்பர்ன் கப் குதிரை பந்தய போட்டியில் எந்த குதிரை வெல்லும் என்று பலரும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களது கணிப்பின்படி எந்த குதிரை வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
உண்மையில் இது இந்த தகவல் சரியாக தெரிந்திருந்தால் நான் இங்கு இந்த செவ்வியையே கொடுத்து கொண்டிருக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் எனது கணிப்பின் பிரகாரம் உள்ளூரில் பயிற்றுவிக்கப்பட்ட ஹார்ட்னல் என்ற குதிரைதான் முன்னணியில் நிற்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக 2 இடத்தில் ஓஷன் கிராஃபர் என்ற குதிரை இருக்கின்றது. 3 இடத்தில் இருப்பது உண்மையில் ஹார்ட்னலுக்கு ஈடாக இருக்கும் குதிரை என்று கூட இப்பொழுது வர்ணிக்கப்படுவது ஜமேக்கா என்ற குதிரை. ஆகவே இந்த 3 குதிரைகளும் தான் இப்பொழுது முன்னணியில் இருக்கின்றன. ஹார்ட்னல், ஓஷன் கிராஃபர், ஜமேக்கா. ஒன்றால் பரிசு தொகையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள்.
நிச்சயமாக. மிக்க நன்றி ரகுராம் அவர்களே. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா. நன்றி SBS வாரொலி.